உண்மையை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது. பொய்களை கொண்டும் வாழ முடியும். உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையும் வாழலாம், உணர்ச்சிகளோடு கூடிய வாழ்க்கையையும் வாழலாம். எது சரியான வாழ்க்கை என்பதை நம்முடைய மனம் நிச்சயமாக அறியும். சரியான வாழ்க்கை எது, தவறான வாழ்க்கை எது என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு வாழ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கும். அதுவே வாழ்க்கையினுடைய பிரதானமான வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். சரியான வாழ்க்கை தான் வேண்டும், தவறான வாழ்க்கை வேண்டாம் என்று ஒவ்வொருவருமே விரும்புவோம். ஆனாலும் உணர்ச்சி வசப்பட்டும் பொய்களிலும் வாழ முடியும் என்று மனிதர்கள் வாழ்வதை பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையும் இருக்கிறது. நாம் தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய அழகான பாதையை, நமக்கு எதில் லாபம் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை தேடாமல், எதில் நமக்கு இறுதி வரையில் இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய மகத்தான வாழ்க்கை இருக்கிறதோ அதையே நாம் நாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சுகங்கள் நமக்கு அதிகமாகின்றன. அந்த சுகம், வாழ்க்கையினுடைய சுகம் என்னவென்றால் மனதில் இருக்கக்கூடிய அமைதி. மனதில் உள்ள அமைதிக்கு நிகரான சுகமான வாழ்க்கை இல்லை. சுகத்தை பேணிக் கொள்வதில் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது சரியான பாதை. மாறாக நாம் உடல் சுகத்தை மட்டும் பார்க்கின்றோம், மன சுகத்தை விட்டுவிடுகின்றோம். மனம் எனக்கு அசுத்தமாக இருக்கின்றது, உடலை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டேன், நல்ல ஆடை உடுத்திக் கொண்டேன், என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அசுத்தம் நான் கவனிப்பதில்லை, அதை நான் தூய்மையாக்கிக் கொள்ள விரும்பவும் இல்லை, நன்றாக சிந்தித்து உணர வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. எது அழகானதோ என் மனதிற்கு அதனை நான் தூய்மையாக கருத வேண்டும். எது என் மனதிற்கு அழகில்லையோ அதனை நான் எனக்காக காத்திருக்கக்கூடிய அலங்கோலமான வாழ்க்கைக்கு நான் தயாராகிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்பொழுது பயந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் மனமும் வெளிப்புற உடல் வாழ்க்கையும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். மனம் ஒரு புறமும் உடல் ஒரு புறமும் வாழ்வது நமக்கான ஒரு நேரம். அது வரும் பொழுது மனம் விரும்பியது என்னுடைய உடலிலோ, மனம் விரும்பியது என்னுடைய வெளிப்புற உலகிலோ இருக்காது. அவ்வளவும் எனக்கு மாற்றமாக இருக்கும். என்னுடைய தேவைகளுக்கு அது இயங்காது. எப்படி என்றால், மனதில் ஒரு விஷயம் ஆரம்பமான அடுத்த நிமிடம் நாம் அதனை நிறைவேற்றுவதில்லை. விருப்பம் கொள்கின்றோம், நடக்க வேண்டும், சாதகமாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்கின்றோம். அது நிகழும் என்ற அடிப்படையில் பல தருணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் நிகழ்ந்தும் இருக்கின்றன. இன்னும் பல தருணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போயிருக்கின்றன. ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் பார்க்கும்போது அது கண் முன்பாக இல்லை, இனிதான் அது படைக்கப்பட இருக்கின்றது அல்லது உருவாக்கப்பட இருக்கின்றது. உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது. அந்த தோற்றம் முழுமை பெற்று அதனுடைய ஆற்றல் முடிவடையும் வரையில் உங்களுக்காக அது கண்களுக்கு புலப்படாது. ஆனால் உங்களுக்கான சூழ்நிலைகளை அது உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ இருக்கின்றீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சூழ்நிலையினுடைய வாழ்க்கை உங்களுடைய அமைதியை பிரதிபலிக்கிறது. இப்பொழுது நான் அமைதியாக இருக்கும் பொழுது பல காரியங்கள் நான் எவற்றையெல்லாம் என்னுடைய விருப்பங்களாக கொண்டேனோ அவ்வளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது அடையாளம், தெளிவான அடையாளம். மனமில்லாமல் வாழ்க்கை இல்லை, மனமில்லாமல் உங்களுக்கு ஆகாரம் இல்லை, மனமில்லாமல் உங்களுக்கு ரெஸ்ட்ரூம் கிடையாது, தூக்க போகணும்னு சொல்லிட்டு மனம் வந்ததுக்கப்புறம்தான் பெட்ரூமே நமக்கு வருது. ஒவ்வொரு விஷயமும் மனதிலிருந்து உடலுக்கு அது உருவாகின்றன. மனதிலிருந்து என்னுடைய சூழ்நிலைகள் உருவாகின்றன. மனதிலிருந்து என்னுடைய குடும்பத்தினுடைய அழகு அமைகின்றது. எந்த அளவுக்கு நான் தூய்மையாக இருக்கின்றேன் மனதில், அந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையை வெகு தொலைவில் பார்க்கின்றோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உயிரை விட சமீபமாக, உங்களுடைய உயிரை பாதுகாப்பது மனம். மனதில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் உயிர் பிரிந்து போகும். மனதில் ஒரு அமைதி இருக்கும் பொழுது நீடித்த காலத்தினுடைய நிலையான உயிர்த்தன்மை அங்கே இருக்கின்றது. அதற்காக உங்களுடைய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு காலம் உங்களுடைய மூளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மூளையில் போடுங்கள். உங்களுடைய மனம் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களுடைய கருத்து இருக்கட்டும். அடுத்தது என்ன என்று உங்களுடைய மனதில் இல்லாமல் இந்த வகுப்பு முடிந்ததும் நீங்கள் உங்களுடைய இருக்கையை விட்டு எடப்போவதில்லை. இந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை என்று சுலபமான வாழ்க்கையாக உருவாக வேண்டும். உருவாக்கப்பட்டுவிட்ட வாழ்க்கையினுள் நுழையாதீர்கள். எனக்காக வீட்டில் சமைத்திருக்கின்றார்கள், நல்ல உணவு வேண்டும், சுகமான உணவு வேண்டும், தூய்மையான உணவு வேண்டும், ஆரோக்கியமான உயிர்விக்கக்கூடிய உணவு வேண்டும், அழகான உணர்வு அளிக்கக்கூடிய, இறுதியாக சாப்பிட்ட சுத்தி இருக்கும் இல்லையா அந்த உணர்வளிக்கக்கூடிய உணவு வேண்டும் என்று இப்பொழுது நாம் விரும்ப வேண்டும். இதுதான் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. போய் சாப்பிடணும், போய் சாப்பிடணும், இது வந்து உங்களுடைய அறிவு உங்களை தோன்றுகின்றது. எதுக்காக சாப்பிடணும்? பசிக்காக சாப்பிடணும். பசிக்காக சாப்பிட போறீங்களா, ருசிக்காக சாப்பிட போறீங்களா? ருசிக்காக சாப்பிடணும். ருசிக்காக சாப்பிட போறீங்களா, அந்த வாசனையோடு கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸோடு நீங்கள் சாப்பிடணுமான்னு கேட்டால் அந்த வாசனையோடு வேண்டும். அப்படி என்றால் மூக்கும் பார்ப்பதற்கும் அழகாக இருக்க வேண்டும், சுவைப்பதற்கும் அழகாக இருக்க வேண்டும், வயிற்றுக்கும் நிறைவாக இருக்க வேண்டும், மனதிற்கு உணவு சாப்பிட்டு உயிரோட்டமுள்ள உணர்வு வேண்டும், உணர்ச்சிகள் பெரும்பாலும் நீக்கப்பட்டிருக்க வேண்டும், அமைதி இருந்திருக்க வேண்டும். அமைதிக்கு பதிலாக அவசரம் இருக்காது. தான் போய் ஏதோ காரியத்தை சாதிக்கப் போவதாக எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய அந்த அவசரம் இருக்காது. இதற்காகத்தான் உணவு சாப்பிடப் போகின்றோம். இவ்வளவு விஷயங்களும் மனதில் நிகழ்கின்றன. அவ்வளவையும் நான் நிராகரித்துவிட்டு அல்லது புறக்கணித்து விட்டு சாப்பிடப் போகிறேன். போய் உட்கார்ந்ததும் அவ்வளோ ருசியாக இல்லை, கொஞ்சம் போய் உட்கார்ந்ததும் கொஞ்சம் லேட்டாக வருது, அந்த உணர்ச்சிகளோடு கூடிய கோபம் வருது. உணர்ச்சிகளே உணவுக்கு ஆகாது. இது கோபம் வேறு, அவசரம் வேறு, வேலைக்கு போக வேண்டும் என்ற அந்த அவசரம் வேறு. இது எதுவுமே நீங்கள் உணவாக உட்கொள்ளவில்லை. மனதை கொண்டு, மனதை நீங்கள் தூய்மையாக்கி கொண்டு அதில் உங்களுடைய அமைதி நீங்கள் பெற்றுவிட்டீர்களா என்று பார்த்த பிறகுதான் பயபக்தியோடும் பாவ மன்னிப்போடும் நம்முடைய உணவறைக்குள் செல்ல வேண்டும். இது ஒரு உதாரணம் தான். ஒவ்வொரு காரியத்திற்கும் இது நிகழ வேண்டும். ரெஸ்ட் ரூம் போவதாக இருந்தால் கூட என் இறைவனையை நன்மையாக்கிக் கொடு, என் தீமைகளை முற்றிலுமாக வெளியாக்கு. பயபக்தியோடு நாம் ரெஸ்ட் ரூமுக்கு செல்ல வேண்டும். குளிக்கும் பொழுதும் என்னை தூய்மையாக்கிக் கொடு மனதளவில். உடலை சோப் போட்டு ஷாம்பு போட்டு நான் குடிச்சிட்டேன் சுத்தமாயிட்டேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. நீங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கி மனதை தூய்மையாக்கி கேட்கும் பொழுது உங்களுடைய இறைவன் உள்ளும் புறமும் தூய்மையாக்குகின்றான், உள்ளமும் என்னுடைய உடலும் என்னுடைய புலமும் அப்புறம் தூய்மையாகின்றன. என்னுடைய ஒவ்வொரு தேவையும் நான் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அந்த உணர்வை நான் மதிக்கின்றேன். இறைவனுக்கு எல்லா புகழும் என்று கூறக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு காரியம் நிகழும். உணர்வோடு பிரார்த்தனைகளோடு ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் செயலாக்க முற்படும் பொழுது இறைவனுடைய உதவி உங்களுக்கு முன்னே செல்கிறது என்பதை அறியுங்கள். உங்களுக்காக பாதைகள் திறக்கப்பட்டு லேசாக்கப்படுகின்றன என்பதையும் அறியுங்கள். விசாலமாக்கப்படுகின்றன என்பதையும் அறியுங்கள். அங்கு இன்னொரு மனிதனுடைய குறுக்கீடு இருக்காது, இன்னொரு மனிதனுடைய தேவையோ இருக்காது, இன்னொரு மனிதனுடைய உதவியோ உபத்திரவமோ இருக்காது. எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லை. இருந்த இருப்பிலேயே உங்களுடைய இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மனதில் நான் விரும்பக்கூடிய அவ்வளவு சரியான எண்ணமும் அழகான எண்ணமும் தூய்மையான எண்ணமும் அவசரமில்லாத அந்த எண்ணம் நம்பிக்கையோடு கூடிய எண்ணம் நிச்சயமாக என் இறைவன் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரையிலும் நம்முடைய பாதைகள் நமக்காக சீரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அழகான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அதற்கு உருவமில்லை. மனதிற்கு நிறைவானது அழகானது. சரியான வாழ்க்கை என்று நீங்கள் எழுதும் பொழுது அது மனதிற்கு இன்னும் அழகான அமைதியை கொடுக்கும். நியாயமான வாழ்க்கை என்று எழுதும் பொழுது அதற்கும் உருவமில்லை. தூய்மையான வாழ்க்கை யாரிடமும் சென்று நான் உதவி கேட்கும் பொழுது என் நிலை தாழ்கின்றது. பல சமயங்களில் யாரிடம் சென்று உதவி செய்கின்றமோ அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் தொந்தர்களாக நினைப்பார்கள். இவையெல்லாம் நம் மனதிற்கு இறைவன் கற்பிக்கின்றான். நீங்கள் மனிதர்களுடைய உதவியை நாடும் பொழுது இந்த கேள்விகள் தான் இருக்கின்றது. உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் என்னுடைய படைப்பாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அறிவீர்கள் மனித இனம் மிகவும் சிறந்த படைப்பினம். அவ்வாறு இருக்கும் பொழுது மனிதன் மனிதனை கீழாக்கலாமா, தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளலாமா? உங்கள் இறைவனுடைய கண்காணிப்பிலும் கவனிப்பிலும் உங்களுடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக புறக்கணித்துவிட்டு என்னுடைய புறக்கணிகள் எந்த அறிவு கொடுத்ததோ மனிதர்களை நம்பித்தான் வாழ வேண்டும் என்று அந்த வழியின் மீது நாம் பெரும்பாலும் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த வழியில் செல்லும் பொழுதே இது தவறானது, நெருக்கடியான பாதை உங்களுக்காக இருக்கின்றது, இறுதியாக உங்களுக்கு நிகழக்கூடிய அந்த நிகழ்வு பெரும் பாகமாக அமைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை நெருங்கிக் கொண்டே போகிறது என்பதை கவனியுங்கள். நீங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதனுடைய உதவியை நாடி உங்களுடைய காரியங்களை இவ்வாறாக நிகழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம் என்று ஆசை கொள்ளும் போதெல்லாம் மனிதர்கள் என்ற உருவங்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய பணம் அவர்கள் காட்டக்கூடிய இந்த பாதைகள் உலகத்தினுடைய ரோடுகள் வீதிகள் பாதைகள் இவற்றை கொண்டு நான் வழிகாட்டப்படுவேன் என்று எண்ணும் பொழுது அந்த பாதைகள் உங்களுக்காக இறைவன் உருவாக்கவே இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்கு இறைவனுடைய வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது உங்களுடைய மனதில் அமைத்திருப்பது மறைவான அந்த மனம் பார்க்க முடியாத அந்த மனதில் பார்க்கக்கூடிய பொருள்களை வைக்க மாட்டேன் அது அசுத்தம். உங்களுடைய எண்ணத்திற்கு அழகானதை நீங்கள் அங்கு அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அணிகலனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பாதையை நான் உருவாக்கிய பின்னர் தான் தீர்மானித்த பின்னர் தான் உங்களுக்காக எண்ணங்களை தோற்றுவித்தேன். அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொருவருடைய எண்ணத்திலும் பொருள் வடிவம் என்ற அந்த உருவத்தை நீக்குங்கள். மனிதர்களும் மனிதர்களுடைய வழிமுறைகளும் என்ற அந்த பொருள்களின் வடிவத்தை நீக்கிவிடுங்கள். வானங்கள் உங்களுக்காக இணைகின்றன. வானங்கள் மறைவானது. அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு உயிரோட்டம் மிக்க விஷயங்கள் தான் இந்த பூமிக்குள் இறங்குகின்றன. இந்த பூமிக்குள் இறங்குவதற்கு முன்பாக அது ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையாக அமைகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பாக்கியங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. குளிர்ச்சி ஏற்படுகின்றது, பின்னர் மழை துளி, பின்னர் அதிலிருந்து விளையக்கூடிய நீரும் விளைச்சல்களும் உணவாதாரங்களும் இன்னும் அனைத்து வாழ்வாதாரங்களும். நாம் குடிக்கக்கூடிய நீரை நீங்கள் கவனிப்பீர்களானால் அதனை நீங்கள் உருவாக்கவில்லை. வானங்களிலிருந்து மழையாக பொழிய செய்வது நாம அல்லது நீங்களா என்று கேட்கின்றோம். விவசாயிகள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அவர்கள் உணவை படைக்கின்றார்கள், அதன் கதிர்களை கோர்ப்பது நீங்கள் தானா என்று கேட்கின்றோம். அதில் உயிரோட்டமுள்ள சக்தியை அமைப்பதும் நீங்கள் தானா என்று கேட்கிறான். நாம் கவனிப்பதில்லை. இப்பொழுது மனிதனுக்கு என்றால் அது தூய்மையாக இருக்கும். நான் என்று எப்பொழுது என்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் என் வாழ்க்கைக்கு அடிப்படையாக கொண்டு பெருமை கொள்கின்றேனோ அப்பொழுது அதனுடைய உயிரோட்டம் நீக்கப்பட்டு அங்கு வெட்டுக்கிளிகளும் பூச்சிகளும் பற்றுகின்றன. உங்கள் இதயம் அறிவிக்கின்றான், இது உங்களுக்கானதல்ல. அது மருந்துகளை அளிக்கின்றீர்களா? மருந்துகளும் உங்களுக்கானதல்ல. பின்னர் பூச்சிகளை அழித்துவிட்டு மருந்துகளை சாப்பிடுகின்றீர்களா? அதிலும் நீங்கள் பெருமை கொள்கின்றீர்களா? நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. எல்லோருக்கும் நோய்கள், அந்த நோய்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலிலோ உங்களுடைய உறுப்புகளிலோ நோய்கள் உருவாவதற்கு முன்பாக மனதில் அந்த நோயின் தன்மை ஏற்படுகிறது என்பதை அறியுங்கள். ஒவ்வொரு விஷயமுமே மனிதனுக்கு மனதில் இருந்து தோன்றுகின்றன. வானங்களும் பூமியும் உங்களுக்காக உங்களுடைய மனதிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றன, மாறுகின்றன. நீங்கள் இறைவனுடைய தூய்மையை போற்றுங்கள். நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே ஒரு தேவைக்காக பார்க்காமல் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்காக பாருங்கள். இங்கு அதற்கான விடைகள் ஒவ்வொன்றும் இருக்கின்றன. நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அவ்வளவும் மனதிற்கு பொருந்தாதவை. டிவியில் பார்க்கிறதும் நம் எண்ணங்களில் கொள்வதும் உருவங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இங்கு அமையுமானால் என்னுடைய நாளைய வாழ்க்கை மிகவும் நெருக்கடியான நிகழக்கூடியது நிகழ்ந்தியதுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாதையை கூட அடைய முடியாது, பாதையும் நெருங்கிவிடும். அதில் ஏராளமான மனிதர்களும் அங்கே இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டும் போட்டியிட்டுக் கொண்டும் பகைமை கொண்டும் இந்த வாழ்க்கையைத்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் என்னை வாழ விடமாட்டேன் என்கின்றார்கள். நீங்களும் மனுஷங்களும் ஒரு அங்கம் தானே, ஏன் முதல்ல உங்களை குற்றங்கள் சொல்லக்கூடாது? நீங்கள் தெய்வ பதவியா? இல்லையே. மனிதர்கள் என்று எண்ணும் பொழுதும் சரி, உண்மையான உணர்வுள்ளவர்கள் நானும் மனிதன்தான், இவர்கள் ஒரு அங்கத்தன்தான், நானும் பொருள்களை விரும்புகின்றேன், மற்றவர்களும் பொருள்களை விரும்புகின்றார்கள், நானும் மனிதர்கள் உதவியை நாடுகின்றேன், மற்றவர்களும் மனித உதவியை நாடுகின்றார்கள். இங்கோ எனக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை அமோகமானது. நானும் நெருக்கடியான வாழ்க்கையில் புகுந்து கொண்டு வாழ்க்கையை தேடுகின்றேன். அங்கு ஏகப்பட்ட மனிதர்கள் நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறுகின்றது. விவசாயிகள் உங்களுக்கு உணவளிக்கின்றார்களா? இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அது உங்களுக்கு உணவாக அமையாது. விதைக்கின்றீர்களே அந்த விதை, அந்த விதையை நாம் உண்டாக்கினோமா அல்லது நீங்கள் உண்டாக்கினீர்களா? ஆரம்ப அடித்தளமே பதில் இல்லாமல் விழிக்கக்கூடிய அடித்தளம், அங்கு ஒரே ஒரு பதில், இறைவனே நீ ஒருவன் தான். அமிதமாகவே உங்களுடைய மனதிலும் விதைக்கப்படுகின்றது ஒரு சுகமான எண்ணம். உங்களுடைய உள்ளத்திலிருந்து இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். சிறப்பான வாழ்க்கை என்பது உங்களுக்கு நிகரான வாழ்க்கை வேறு எவரும் கொள்ள முடியாது என்ற அந்த தனித்தன்மையோடு வாழுங்கள். இதன் காரணமாக உங்களுக்கு பெருமை ஏற்படாது. காரணம், ஒவ்வொருவருக்கும் அதே சிறப்பான தனித்தன்மையோடு கூடிய வாழ்க்கையை அவ்வளவு கோடான கோடி மக்களுக்கும் இறைவன் தனித்தன்மை அமைத்திருக்கின்றான். ஒவ்வொன்றுக்கும் வானங்கள் தனித்தனிய முறையை இயங்குகின்றன. அதிலிருந்து இறங்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றல் அந்த குறிப்பிட்ட மனதிற்கு மட்டும்தான், அந்த குறிப்பிட்ட மனதிற்காக இயங்குகின்றது. உங்களுடைய பிரார்த்தனைகள் அவ்வளவும் மனம் சம்பந்தப்பட்டவை. உடமாக பிரார்த்திக்கின்றேன், உடமாக வாழ்த்துகின்றேன், மற்றவர்களுக்கும் சரி எனக்கும் சரி, நான் பிறர் நன்மையாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் இதுவரையும் நீங்கள் அடைய முடியாத நன்மைகளை அவர்களுக்காக விரும்புகின்றேன் என்று பொருள். ஏனென்றால் எது படைக்கப்பட்டுவிட்டதோ அந்த நன்மையை நான் விரும்பவில்லை. எது படைக்கப்பட இருக்கின்றதோ அது இறைவனிடம் சேர்கின்றது. எதுவுமே தெரியாத ஒன்றை நான் படைப்போன் இல்லை. என்ன என்று தெரியாத ஒன்றை நான் என்னுடைய வழிமுறைகளை கொண்டு அடைப்போனும் இல்லை. எது வேண்டுமோ அதனை இலக்காக அமைப்போனும் இல்லை. வாழ்நாள் முழுமைக்கும் எனக்கு நல்ல பயன்களாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த வாழ்நாள் முழுமையும் என்று கூறும்பொழுது 100 வயசா 90 வயசா 98 வயசா 60 நிமிஷமா தெரியாது. ஆக வாழ்நாள் முழுமையதும் என்று கூறும்பொழுது நீங்கள் 100 வயது என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அங்கேயும் என்னுடைய வாழ்க்கை பாடாகிவிட்டது. அடுத்த நொடிப்பொழுதில் நான் இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை எதற்குள்ளதாக நிகழக்கூடிய அந்த வாழ்க்கை அழகான பெருநிகழ்ச்சிகளாக நிகழ வேண்டும். எனக்காக என் இறைவன் தான் எனக்கு, அவனை தவிர இந்த வாழ்க்கையை கொடுக்கவில்லை என்று ஒட்டுமொத்தமான அப்புறம் 100 வயது வாழ்க்கையும் இன்றே சுருக்கக்கூடிய அளவுக்கு மறு நிமிடம் எனக்கு மறவிற்கு மறுநாள் நிகழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இது மனதளவில் மிகவும் லேசானது. எப்படி எனக்கு ஒரு நோயை இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், உடல் பொருள் அடிப்படையில் நோயை கண்டுபிடித்து விட்டார்கள். இன்று எனக்கு 40 வயசு, இந்த நோய் என்னை மரணிக்க செய்யும், வைத்தியம் கிடையாது. இந்த நோயானது முற்றிப்போய் இன்னும் 20 வருடங்களில் நான் மிகவும் கஷ்டத்தோடு இறப்பேன். இது டயக்னோசிஸ், மெடிக்கல் டயக்னோசிஸ் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு சொன்னால் இந்த நோய் உங்களை சாகடிக்கும். இந்த நோய் உங்களை சாகடிக்கும் வரையில் நீங்கள் மருந்துகளை சாப்பிட வேண்டும். இந்த மருந்துகளும் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களை சாகடிப்பதற்கு. அதனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த மருந்துகளை வாழ்நாள் முழுமைக்கும் உட்கொள்ள வேண்டும். எப்படி மாயையான வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார்கள், இந்த மருந்துகளை சாகடிக்கும் வரையில் நோய்களாலும் மருந்துகளாலும் கூடுதலான வினைகளோடு நீங்கள் சாக வேண்டும், இதை சாப்பிடுங்கள் என்று கூறுகின்றார்கள் என்று ஏன் புரியவில்லை. அது எப்படி வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிடுறது அப்புறம் சாவுறது, எப்படி அதை வைத்தியமாக கொள்ள முடியும்? இந்த உணவு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வெளிப்படையான பொருள்களின் அடிப்படையில் கொண்ட சுகங்கள் அனைத்துமே எனக்கு நஷ்டத்திற்குரிய வழியை காட்டுகின்றது. என்னுடைய தீமைகளுக்கான பாதையை அது தெளிவாக காட்டுகின்றது. மனிதர்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதையில் நான் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கு எனக்கு இதை அறிவிக்கப்படுகின்றது, ஒரு சுகமான மனநிலை இல்லை என்று. ஒரு சின்ன ஒரு நாளை வாழ்க்கையை பற்றிய ஒரு அச்சம் இருக்கிறது, நாளை வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆற்றாமையும் இருக்கின்றது, ஒரு பயமும் இருக்கின்றது, ஒரு கவலையும் இருக்கின்றது. இன்னும் நோய் கண்டுவிட்டால் இன்னும் அதிகமான கவலை, என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவது என்று. அப்படியானால் இப்பொழுது நீங்கள் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களையே காப்பாற்ற முடியாத நிலையை கொண்டு வந்த பிறகும் என்னுடைய குழந்தைகளை யார் காப்பாற்றுவது? யார் என்று அவர்களுடைய வாழ்க்கையை, ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைக்கின்றார்களோ? எப்படி ஒப்படைப்பது? உங்களுக்கான அழகான ஒரு சொல் உங்களுடைய மனதில் இருக்கும் பொழுது அது இனிதான் படைக்கப்பட இருக்கின்றது உங்களுக்காக, உங்களுக்காக விதிச்சிருக்கின்றான், ஒரு வாக்காக அளிச்சிருக்கின்றான். இது இன்றைய சூழ்நிலை கொண்டது அந்த நாளைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு, நாளைய வாழ்க்கையின் பொருத்தத்திற்கு. ஆனால் நீங்கள் அவற்றை உருவமாக ஆக்கிக் கொண்டு இப்பொழுதே அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்பது போல் நிலைப்பாடு கொள்கின்றீர்கள். அதை பொருளாக ஆக்கிய பின்னர் அப்பொழுதே எனக்கு வேண்டும், அதனை நான் அருளாக பாவித்தால் அது இன்றும் என் பொருள்களுக்குரிய உயிரோட்டத்தையும் நாளைய வாழ்க்கையில் புதிய வாழ்க்கையினுடைய தோற்றத்தையும் அதில் வாழும் பொழுது இறைவனுக்கு அனைத்து புகழும் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கையும் இயற்கையாக உங்களுக்கு கொண்டு வரும் இறைவன் உங்களை பற்றி திருத்தறிவான். உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இறைவனுடைய ஒரு நன்மை உங்களிடம் வந்து சேரும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உரியது. நீங்கள் யாருக்கு பகிர்ந்தளிக்க மாட்டீர்களோ அவர்களுக்கும் உரியது. எனக்காக ஒரு நன்மையை நான் தேடும்போது அது என் குடும்பத்திற்கும் அது தானாக வந்தமையும். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இல்லாத வரையில், எனக்கும் உங்களுக்கும் இடையே விரோதம் வரக்கூடாது, எனக்கும் என் குடும்பத்திற்கும் இடையே விரோதம் வரக்கூடாது என்றால் ஒருவர் மற்றவரை நாடி வாழாதீர்கள். அவர்களுக்கு உங்கள் காரணமாக சுமை ஏற்படுத்தாதீர்கள். அவர் தாங்களே சுமையேற்றப்பட்டவர்கள். இந்த நிமிடம் முதலாக உங்களுடைய மனதை மட்டும் கவனியுங்கள். உருவங்களாக சேமித்து வைத்திருக்கின்றமே அறிவு என்று இந்த மூளையின் பக்கம் செல்லாதீர்கள். இது அனைத்து நன்மைகளுக்கும் கேடு. உங்களுடைய கல்வி அறிவு, படிப்பறிவு, போதிக்கப்பட்ட அறிவு, படிப்பினைகளாக கிடைக்கப்பெற்ற பழங்காலத்து இறந்த காலத்து அறிவு, நடைமுறையில் இறந்த காலங்களில் எழுதி வைத்திருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுடைய புத்தகங்கள், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஞானங்கள், அவ்வளவுமே இறந்த காலத்தினுடையது, பொருள்களின் அடிப்படையை கொண்டது. உங்களுக்கான தியரி ஒன்று தெரியும், புவியீர்ப்பு சக்தி இருக்குது, சரியா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதன் காரணமாகத்தான் கட்டிடங்கள் நிற்குது. இந்த அடித்தளத்துக்கு வெளியே பாலம் விழுந்துச்சுன்னு சொன்னால் கட்டிடம் கீழே விழுந்துடும். அதனுடைய வெயிட் எல்லாமே இந்த அடித்தளத்துக்குள்ள நிற்கணும். இது வந்து வீணாப்பண படிப்பு. ஒரு தென்னை மரம் இருக்கிறது. அந்த தென்னை மரம் அடித்தூறு, இந்த அடித்தூருக்கு நேராக வளரணும். கொஞ்சம் சாஞ்சால் கூட மரம் கீழே விழுந்துடணும். ஆனாலும் இந்த மரம் வளர்ந்து வெளியாகி அங்கு மேல் நோக்கி நிற்கிறது. அது மேலே 100 பேர் ஊஞ்சலாடலாம் கீழே விடுவார். புவியீர்ப்பு சக்தி எவ்வளவு மட்டமான ஒரு கோட்பாடு, கொள்கை என்பதை கவனிங்கள். அவர்களுக்கு பொருள் தான் தெரியும். பொருள் அடிப்படையில் சரியானது, மனதின் அடிப்படையில். அங்கு மனம் வானத்தை நோக்குகின்றது. அங்கு வளைந்து சென்ற அந்த தண்டானது நிமிர்ந்து நிற்கிறது வானத்தை நோக்கி. அதன் காரணமாக நிற்கிறது செய்வது, வானத்தின் ஈர்ப்பு சக்தியின் காரணமாக நிற்கிறது செய்வது, புவியீர்ப்பு சக்தியின் காரணமாக நிற்கவில்லை. ஒரு சின்ன செடி வைங்குவேன் வீட்டில் உள்ள ஜன்னல் ஓரமாக, அது வளர்ந்து மேலே ஜன்னலுக்கு வெளியே வந்து மேலே போதுன்னு சொன்னால் சக்தி மேலே இருக்குதா கீழே பிடிச்சிட்டு இருக்குதா? அறிவற்ற கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் வீண் பெருமை அளிக்கக்கூடிய உங்களுடைய விஞ்ஞானம், விண்ணை தரக்கூடிய ஞானம் விஞ்ஞானம், அவ்வளவு பெருமை கொடுப்பு அடிமட்ட அறிவை வைத்துக்கொண்டு மனிதர்களுடைய அறிவை ஒரு காலம் நம்ப மாட்டேன், அவ்வளவும் கேடானது, அவ்வளவும் என்னை பூமியோடு அழுத்தக்கூடியது, புவி ஈர்ப்பு சக்தியைப் போன்று வானத்தின் ஈர்ப்பு சக்தியில் தான் நான் இமர்ந்து இருக்கின்றேன். இங்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் பொழுது நான் இமர்ந்து வருகின்றேன். நம்பிக்கை தோன்றிடும் பொழுது என்னுடைய உடல் சாய்ந்து விடுகின்றது. உட்காரக்கூட முடியாது, அவ்வளவு திடகாட்சலமாக இருந்த போதிலும். எப்படி மனதை இவ்வளவு கீழாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனியுங்கள். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான எண்ணமும், அழகான எண்ணமும், தூய்மையான எண்ணமும் இனி வரக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்காக நான் விதித்தது, அந்த நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நன்மைகளை தெளிவாக பார்ப்பீர்கள். இதுவரையில் வாழ்ந்து வந்தது அவ்வளவும் இதனுடைய அடிப்படையில் தான் என்பதை அறிவீர்கள். அப்படியானால் ஒரு மறைவான விஷயத்தை நான் பொறுமையோடு நம்பிக்கை கொள்ள முடியும். வெளிப்படையாக்கப்பட்ட விஷயத்தை அவசரத்தோடு நம்பிக்கையை விட்டுவிட்டு என் முயற்சியை கொண்டு என்னுடைய சூழ்ச்சிகளை கொண்டு அதன் மீது பாய வேண்டும், அபகரிக்க வேண்டும். யார் இருந்து அபகரிக்கின்றோமோ அவர்கள் தெரியாத நிலையில் சிறுவர்களாகவும் கொள்ளையர்களாகவும் வாழ முடியுமே தவிர, சூழ்ச்சியாளர்களாக வாழ முடியுமே தவிர ஒரு மனிதனாக வாழ முடியாது. அப்படி நாம் வாழும் பொழுது சூழ்ச்சிகளிலும் நயவஞ்சகத்திலும் துரோகத்திலும் வாழும் பொழுது இதுவரை படைக்காத ஒரு இழிப்படைப்பாக நாம் ஆகின்றோம். எந்த உயிரினத்துக்கும் இந்த இழிவான நிலை கிடையாது. ஒவ்வொன்றும் அவைவே தன்னுடைய தேவைக்கு வாழ்ந்து கொண்டு போகும். கூட்டு சேர்ந்து சூழ்ச்சிகள் செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த மனிதன் மட்டும் வாழ்வான். அப்படிப்பட்ட ஒரு துச்சகனமான வாழ்க்கை, கெட்ட வாழ்க்கை. நமக்காக இறைவன் நீங்கள் போகிற போக்கில் விட்டுவிட்டால் நிச்சயமாக நம்மை கைவிட்டு விட்டான் இருப்பார்கள். துன்பங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் பொருள்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம், அருளை நம்பவில்லை, மனதை கைவிட்டு விட்டோம். எனக்கு எந்த பிரிமாணமும் இனி இல்லை. மனிதர்களும் அவர்களுடைய மனதால் கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறாஞ்சிக் கொண்டு போய்விடுவார்கள் நீங்கள் பலகீனர்களாக இருக்கும் பொழுது. இன்று பணம் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை. குணம் அது யாருக்கு வேணும் கேள்வி. இன்னைக்கு காசு வந்தால் போதும். ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு படுக்கையும் ஒவ்வொரு துளி தண்ணீரும் ஒவ்வொரு சுகர் ஒவ்வொரு அணு காற்றும் உங்களுக்கு விஷமாக மாறிவிடும், மாறிக்கொண்டிருக்கின்றது. சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபட்டுவிட்டது. நாங்கள் உங்களுக்காக காற்றை தூய்மையாக்கப் போகின்றோம், காசு கொடுங்க. உணவை கொடுக்கின்றோம், காசு கொடுங்க. தண்ணி கேட்கும் வேணும், காசு கொடுங்க. காசு இருந்தால் போதும். நிச்சயமாக நமக்காக வானங்களும் பூமியும் இணைய வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் பூமியில் வாழவில்லை, மனதில் வாழ்கின்றீர்கள். மனதிற்கு பூமி கிடையாது. மனதிற்கு பூமி கிடையாது, அப்படியானால் மனதிற்கு வானங்கள். எண்ணங்கள் இருக்கும் காரணம்தான் வானங்கள், வானம் இல்லை. உடல் அடிப்படையிலையும் பொருள் அடிப்படையிலையும் வாழக்கூடிய உணக்களுக்கு பூமியும் வானமும் இது எதுக்கு அது எதுக்கும் தெரியாது, ஏதோ ரெண்டு இருக்குது அவ்வளோதான். எண்ணங்களில் வாழ்பவர்கள் வானங்களில் வாழ்வார்கள். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் வானம் உண்டு உங்களுக்காக தனித்தனியே முறையே. இன்னைக்கு ஒரு விடிவு வேணும் சொன்னால், ஒரு கட்டணம் விடிவு வேணும் சொன்னால், கொடுக்கப்படக்கூடிய இறைவனுடைய வாக்கு உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. கவலை வேண்டாம். நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது இன்றைய வாழ்க்கைக்காக அல்ல, நாளைய வாழ்க்கைக்காக. நீங்கள் அவசரப்படுவதும் இன்றைய வாழ்க்கைக்காக அல்ல, நாளைய வாழ்க்கைக்காக. நீங்கள் பரிந்து வைப்பதும் நாளைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற அடிப்படையில் தான், இப்பொழுது உள்ள வாழ்க்கைக்காக அல்ல. உங்களுடைய அவசரம், உங்களுடைய ஆத்திரம், உங்களுடைய பதட்டம், உங்களுடைய பரிதவிப்பு, உங்களுடைய கவலை எல்லாமே இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கு இன்று நான் சிறப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்பதை பற்றித்தான். ஆனாலும் உங்களுடைய மனதில் தெளிவாக அறிவிக்கப்படுகின்றது, நாளைய வாழ்க்கை உங்களிடம் கிடையாது என்று. மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் நாளைய வாழ்க்கை உங்களிடம் கிடையாது என்பதை அறிவதற்கு எந்த உதாரணம் உங்களுக்காக கொடுக்கப்படாமல் இருக்கிறது? எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் நாளைய வாழ்க்கை இறைவனிடம் இருக்கிறது. அப்படியென்றால் நாளைய வாழ்க்கையை நீங்கள் என்று தீர்மானிப்பதும், நாளைய வாழ்க்கையை நான் என்று சீரமைத்துக் கொள்வேன் என்று எண்ணுவதும் இறை உணர்வுக்கு பொருந்தாதது. உள்ளத்தை நான் புறக்கணித்து விட்டேன், உள்ளத்தை நான் நீக்கிவிட்டேன். உள்ளத்தை எப்பொழுது நீக்குகின்றீர்களோ அப்பொழுது நான் இறைவனை புறந்தள்ளிவிட்டேன், புறக்கணித்து விட்டேன், அலட்சியப்படுத்திவிட்டேன் என்ற போதிலும் இறைவன் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பான் இல்லை. உங்கள் மீது அன்பு கொண்டவன் அப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கின்றான், கவலை வேண்டாம். ஆனால் வரம்பு மீறி மனிதர்களிடம் சென்று உங்களை தாழ்வாக்கிக் கொண்டு அவர்கள் காரணமாக துன்பம் ஏற்படும் பொழுது உங்களுடைய இறைவனை நீங்கள் நிந்திப்பதற்கு முன்பாக விலகிவிடுகின்றான். இப்பொழுது யாரையெல்லாம் கடவுள் போன்று மலை போன்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவ்வளவு வேதம் உங்களுக்கு சூழ் சூழலாக நொறுங்கி போனவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய மனதளவில் நான் உங்களை தான் மலை போல நம்பி வந்தேன், யார் நம்ப சொல்றது ஒன்று அந்த மாதிரி. பெருமை கொண்டவன் நீ அப்படி புகழ்ந்து சொல் என்று வாலி வழங்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய புகழாட்சி என் மீது கொட்டு. நான் வள்ளல் பரம்பரை என்றும் பாரி வள்ளல் என்றும் நீ புகழ்ந்து சொல் என்று அவன் கூறுகின்றான். நீங்களும் அவனிடமிருந்து பிச்சை காசை பெற வேண்டி, காசு தான் வேறு எதுவும் இல்லை, மனிதனை நாடினீர்கள். நீங்களும் மனிதர்கள் தான், உங்களை நம்பாதீர்கள், உங்களுடைய அறிவை நம்பாதீர்கள். மனிதனுடைய அறிவை கொண்டுதான் நீங்கள் வாழ்கின்றீர்கள். மனிதனாக இருந்தால் மனதின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமையுங்கள். புவி ஈர்ப்பு சக்தியில் வாழாதீர்கள், வானத்தின் ஈர்ப்பு சக்திகளில் வாழுங்கள். மனதில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே பூமியில் அடையாளம் இல்லாதவை. சுகத்திற்கான ஒரு பொருள் உங்களுக்கு தெரியாது, காரணம் பூமியில் அது அடையாளம் கிடையாது. அழகுக்கான அடையாளம் என்ன? உங்களுடைய அழகு இந்த பூமியின் அடையாளம் அல்ல, அது வேறு. அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்களே, அதனுடைய பொருள் என்ன? அந்த அழகு வேறு, அகத்தை பார்க்க முடியாது. அங்கு தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், அங்கு உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிக் கொள்ளுங்கள். பிற மனிதர்களிடம் சென்று நான் வாழ தேவையில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுக்காக உருவாகிவிட்டது. உங்களுடைய சந்ததிகளை பார்த்தீர்கள், அந்த சந்ததிகள் உங்களை விட அறிவால் மிஞ்சியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சுயமாக வாழ பிறந்தவர்கள், சுயமாக அவர்களுடைய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கின்றது. தன்னுடைய உணர்வை உணர்ச்சிகளுக்கு ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். நீங்கள் கேட்டது இதற்காகத்தான், நீங்கள் வாழ்வது உங்களுடைய சந்தேகங்களுக்காகத்தான். அவ்வாறெனில் அவர்கள் எப்படி மாற்றப்படுகின்றார்கள், அவருடைய குணங்கள் எப்படி மாறுகின்றன, அவருடைய அறிவாற்றல் எப்படி என்பதை கவனியுங்கள். அவர்களை புகழாதீர்கள். இறைவனுக்கு எல்லா புகழும் என்று உங்களுடைய மனதில் நிறைவடையுங்கள். நாளைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக அமைய வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இவ்வளவு பாக்கியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 57 வசனம் 1. வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் இறைவனின் தூய்மையையே போற்றுகின்றன. முதல்ல வானங்கள், அங்கிருந்து பூமி விளைகிறது. வானங்கள் இல்லாமல் பூமி இல்லை. தூய்மையான காற்று இல்லாமல் இந்த பூமியில் உயிரோட்டம் இல்லை. தூய்மையான நீர் இல்லாமல் இந்த பூமியில் உயிரோட்டம் கிடையாது, உயிரினங்கள் கிடையாது. விளைச்சல் இல்லாமல் சுற்றுப்புற சூழ்நிலை அழகும் இல்லை. அவ்வளவும் நீரிலிருந்து உருவாக்கப்படுகின்றது. நீர்த்தன்மை நீக்கப்பட்டுவிட்டால் நரகம், கொழுந்து விட்டதையும் நரகம். காடுகளும் கூட, பசுமை மிக்க காடுகளும் கூட தீப்பற்றி எரியும். பசுமையான மரங்களும் கூட நொடிப்பொழுதில் காய்ந்து பற்றி எரியக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காற்று தீ போல் பரவிக் கொண்டிருப்பதை. உங்களுடைய மனதில் இறைவனை பற்றிய ஒரு நன்மதிப்பும் அகக்குளிர்ச்சியும் இல்லாமல் உங்களுடைய உடல் வளம் செழிக்காது. மன வளம் செழிப்பாக இருந்தால் தவிர நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தூய்மையை மட்டும் நான் கிரகித்து அடைய முடியாது. தூய்மை வேண்டும் என்று கூறும் பொழுது தூய்மையை நிராகரிக்கலாமா? இறைவனிடமிருந்து கிடைப்பது மட்டும்தான் தூய்மை. உங்கள் கையில் எப்போ பட்டுச்சோ, உங்கள் கண் எப்போ பட்டதோ, உங்கள் காது எப்போ கேட்டதோ, அப்பவே அது கெட்டுவிட்டது. மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் உங்களிடம் வடிவம் கிடையாது. ஒரு உடலில் ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை நீங்கள் எனக்கு விலக்கி சொல்ல முடியுமா? அது உணர்வு. ஏன்னு சொன்னால் அந்த கஷ்டம் இருக்கும்போதே அது சுகமாக வேண்டும் என்றும் இறைவனிடமிருந்து ஒரு சொல்லியிருக்கின்றது. ஒரு துளியளவு கஷ்டம் இருந்தாலும் மனதில், உடலில் கிடையாது. அந்த மனதிலிருந்து தான் உடலில் உள்ள கஷ்டத்தை அறிகின்றீர்கள். கை வலிக்குதுன்னு சொல்லும் பொழுது வலிக்குதுன்னு கை சொல்றதா மனசு சொல்றதா? இனிமேலும் வலிக்க வேண்டான்னு மனசு சொல்றதா கை சொல்றதா? இது மாதிரி வேறு எங்கேயும் உடம்புக்கு வர வேண்டாம்னு கை சொல்றதா மனசு சொல்றதா? இதே போன்று மற்றவர்களுக்கு வந்துவிட வேண்டாமே என்ற அந்த அழகான ஒரு உணர்வை உங்களுடைய மனசு சொல்றதா கை சொல்றதா? இவ்வளவும் சேர்ந்தது அழகான உணர்வா? என் கை வலி சரியாக போகணும்னு நான் கையை பார்த்துட்டு, மனசை விட்டுட்டு கையை பார்த்துட்டு இருக்கிறது. மருந்து செலவுறது, கரும்பு செலவுறதும், ஆயுமன் பூசுறதும், ஊசியை போட்டுக்கிறது, கீழ்த்தனமான வாழ்க்கை. மனம் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுக்கு உணர்த்துகிறது. அந்த உணர்வை வார்த்தை வடிவங்களால் மற்றவர்களுக்கு கூற முடியாது. வார்த்தைகள் போதாது, உங்களுடைய மொழிகள் போதாது. அப்படி மொழியை கொண்டு எனக்கு நீங்கள் உணர்த்த முடியுமானால் நீங்கள் பத அதே கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும். ஓ, இதுதான் கஷ்டம். மொழிகள் மனதை எட்டவும் முடியாது. உங்கள் மனதிற்குரிய ஒரு உயர்வான இறைவனுடைய வாக்குகளை உங்களுடைய மொழிகளால் அர்த்தம் கற்பிக்க முடியாது. அந்த மொழிகளை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டு அதனை நீங்கள் அடையவும் முடியாது. அப்படியானால் உங்களுடைய படிப்பறிவை பற்றி உங்களுடைய எண்ணம் தான் என்ன? பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். அந்த பணத்தையே சாப்பிட்டுக்குங்க, அந்த பணத்தையே குடிங்க, அந்த பணத்திலேயே வீடு கட்டிக்கோங்க, அந்த பணத்து மேலேயே வாடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கஷ்டம் வரும்பொழுது தான் சம்பாதித்தது உலக அளவு தங்கம் இருந்தாலும் உங்களுடைய மனதின் சுகத்திற்காக மீட்பு பொருளாக அவ்வளவையும் கொடுத்துவிட விரும்புவீர்கள். இருந்த போதிலும் உங்களை வந்து ஒப்புக் கொள்ள முடியாது. காரணம், உங்களை மட்டுமே கெடுத்துக்கொள்ளவில்லை, உங்கள் அறிவின் காரணமாக அகிலத்திற்குரிய அவ்வளவு மனிதர்களையும் கெடுத்தீர்கள். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவிகரமாக இருந்தீர்கள் இந்த நிலைக்காக. இன்று என்னுடைய நிலைமை நிச்சயமாக உயர்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய நோய்களை அதிகமாக்குகின்றது, புதிய நோய்களை கொடுக்கின்றது. அதனை பக்க விளைவுகள் என்று கூறுவீர்கள். அந்த பக்க விளைவுகள் அறிவிப்பது என்ன? இருக்கக்கூடிய உங்களுடைய உடல்நிலையை பேணிக் கொள்ள வேண்டுமா? ஒரு நோயை குணமாக்குவதற்கு இன்னும் சில நோய்களை கொடுத்து குணமாக்குவீர்கள். பக்க விளைவுகள் என்பது தற்காலிகமானது என்று நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவ்விதமாக அல்ல. டாக்டர்களின் பொய்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மாத்திரை சரியா போயிடும். அதான் வாழ்நாள் முழுமைக்கு மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லிட்டீங்களா? சரியா போகும். ஒரு கேள்விக்கு கூட உங்களுடைய மருத்துவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஊமைகள் குறிப்பாக உண்மையை கொண்டு அவர்களை நாம் கேள்வி கேட்கும் பொழுது ஊமைகளிடமிருந்து பதில் இல்லை, தெளிவாக அறிய வேண்டும். அவ்வாறெனில் மனிதர்கள் அவ்வளவு பேரும் வாய்களால் உங்களுக்கு வாழ்த்தும் பொழுது ஊமையினுடைய பேச்சை கேட்கின்றோம். மனதார வாழ்த்துங்கள் வாய்களுக்கு வேலை கிடையாது. மனதார வாழுங்கள் உடலுக்கு வேலை கிடையாது. மனம் உடலை பாதுகாக்கும், மனம் உடலை வளர்க்கும். மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய சொல்லை மட்டும் நாம் கேட்டுக்கொள்வோம். என்னால் மறைவானதிலிருந்து தோற்றங்கள் உங்களுடைய படைப்பை பற்றி நீங்கள் கவனியுங்கள். மறைவானவற்றிலிருந்து நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக, ஒரு அணுவாக அமைவதற்கு முன்பாக நீங்கள் எந்த ஒரு பொருளுமாக இல்லாமல் இருந்தீர்கள். ஒவ்வொரு நோயையும் பார்க்க வேண்டாம், இல்லை என்று இறைவன் கூறிவிட்டான். இது கூடாது ஆகாது என்று அதை மட்டும் கவனிங்கள். அதை கவனிக்காத வரையில், நோய்கள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கும் வரையில், கண் முன்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டிருக்கும். நீங்களும் இறைவனிடம் திரும்புவீர்கள். சுகமாக்கிவிடு. சுகம் இங்கிருக்கிறது, இங்கு இல்லை என்று அறிவிக்கும் பொழுது இங்கு கவனிக்காமல் இதையே பார்த்துக் கொண்டிருப்பதன் காரணமாக, உடலில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நோயையே பார்த்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மனதிலிருந்து சுகம் இழைகிறது என்பதை தவறிவிடுகின்றோம். அதிகமாகிட்டாலே இருக்கிறது, நான் என்ன செய்வேன்னு கேட்பீங்க. இங்கே தான் அதிகமாகிட்டுருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய உடலையே கொண்டுறீங்க. உங்களுக்கு தான் மனசு தான் கஷ்டமாக இருக்குது, உடல கஷ்டம் இல்லை. நாளைக்கு மோசமாகும் என்ற கஷ்டம் இன்று நான் நாளைய வாழ்க்கையை இன்று கற்பனை செய்து அந்த வேதனையும் சேர்த்து இன்று நான் என் மனதில் கொண்டு இங்குள்ள வேதனையை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு உங்கள் மனசுக்குரிய ஒரு கஷ்டம், ஒரு கவலை, நாளைக்கு வரைக்கும் போய்தானே இறுதியாக இந்த கதி தான் ஆவேன், அந்த அடிப்படை கொண்டு தானே கவலை இருக்குது. இன்னைக்கு மட்டும் கவலை இருக்கா? வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிடணும்னு சொன்னதுக்கு அப்புறம், மனசு சொன்னதுக்கப்புறமா சாப்பிட வரைக்கும் எனக்கு இந்த கதி தாங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். இந்த மருந்துகளால் தான் சாக போகிறோம். இன்னும் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நோய்களை அதிகமாக்கி கொண்டு நான் இறக்கப் போகின்றேன். மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கமே என்ன கேளுன்றது கேட்க முடியும். எப்படி நாம் சாப்பிடுகின்றோம்? காரணம், நாம் மனதை கைவிட்டு விட்டோம். உருவத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம், உருவ வழிபாடு நடத்திக் கொண்டிருக்கின்றோம். உருவங்கள் மனிதர்கள், மனிதர்களுடைய வழிமுறைகள், வழிமுறைகளுடைய அறிவு, அந்த அறிவுடைய கோட்பாடுகள் அவ்வளவும் தத்துப்பித்தானவை. ஒவ்வொன்றும் பொய். மனிதர்களுடைய புத்தகம் என்று எப்பொழுது வடிவம் வந்துவிட்டதோ பொய். இங்கிருக்கின்றது நாளைய வாழ்க்கை. இது நேற்றைய வாழ்க்கை. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு அவ்வளவும் நேற்றைய வடிவங்கள், அதுவும் மறைந்து போனவை. நான் இப்பொழுது மறைந்து போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். புத்தகங்களை நம்பியும், மனிதர்களுடைய அறிவுரையும், மனிதர்களுடைய வழிகாட்டுதலையும், பொருள்களின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டிய அந்த வழியை காட்டும் பொழுது இறைவனிடமிருந்து ஒரு சோதனை உங்களுக்கு நெருக்கடிகள். சமுதாயத்திடம் நெருக்கடி, குடும்பத்திடம் பிரச்சனைகள், உடலிடம் கேடுகள், மனதிலும் ஆற்றாமை. உங்களுடைய கதி என்ன? நரகம். இந்த உலகத்தின் நரகம் இதற்கு மேல் கிடையாது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் நீங்கள் உதவி செயல்படுவதெல்லாம் வேதனைகள் அதிகமாகின்றன. நீங்கள் அது வாழ்வர்களும் இல்லை, மரணித்துவர்களும் இல்லை. காரணம், வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அதை கூட எப்படியாவது வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இறைவனும் நான் மட்டும்தான், என்னை மட்டும் நம்புங்கள். இப்பொழுது மனதிற்கு அமைதியை நான் தருகின்றேன். இந்த அமைதி வாழ்க்கை முழுமைக்குமான உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும். அதற்கான ஒரு இறைவன் இருந்துள்ள தெளிவான உதாரணம், சாட்சியம். இப்படி உங்களுக்கு மனதில் அமைதி வேணுமா? உங்களுடைய பிரச்சனை அவ்வளவும் தீர்ந்தால் தான் அமைதி அடைவன் சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்க போறீங்களா? கவலையை உள்ள வச்சிருக்கலாமா, வச்சிருக்கக்கூடாதா? இதுதான் கேள்வி. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது மலை போல, இருக்கட்டும், உங்களுக்கு அமைதி வேணுமா? வேணும். அல்லது அந்த மலையை பூரா சுக்குநூறாக உடச்சி நொறுக்கி அதை சுகலாக்கி தூசியாக பார்க்கப்பட்ட பின்னர் தான் நான் அமைதி அடைவேன் சொல்ல போறீங்களா? அது கதக்கட்டும் எனக்கு அமைதியுன்னு சொல்லுவீங்களா? இப்போ பகல் வேலைகளில் பிரச்சனைகள் சீர்ந்தால் தான் அமைதி. இரவு வேலை வரும்பொழுது கொஞ்சம் தூக்கம் கிடைச்சா போதும்னு நினைப்பீங்க. அமைதிக்கு பிறகு தான் தூக்கம், சும்மா தூக்கம் வராது. அந்த தூக்கமும் இல்லாமல் சேர்த்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் அமைதி கிடைச்சாலே போதுமே நினைப்பீங்க. தூக்கம் இல்லாட்டு பரவாயில்லன்னு அந்த நிலை ஏற்பட வேண்டுமா? இப்பொழுது அந்த அமைதி இருக்குது. இவ்வளவு இருக்குது பாதுகாத்துக்கொள்ள போகின்றீர்களா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு அமைதி இருக்கின்றது. பிரச்சனைகளை விடுங்கள், அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் சீராகும். வானங்களிலிருந்து அமைதி உங்களுடைய நெஞ்சத்தில் இறங்குகின்றது, அதன்பால் நீங்கள் உயருங்கள். பூமி நெருக்கடியானது, வானம் விசாலமானது. உங்களுடைய உடல் இவ்வளவுதான், இந்த மனமும் வானங்களையும் தாண்டிவிடும். அவ்வளவு பெரிய வானங்களை விட மகத்தான விசாலமான என்றென்றும் வளர்ந்தவங்கக்கூடியதும் பெருகக்கூடியதுமாக அந்த மனதை இறைவன் அமைச்சிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மனதில் இறைவனுடைய ஒரு வாக்கை தூக்கி தூரை வீசி எழுந்துவிட்டு உலகத்தினுடைய படிப்பதிவெல்லாம் வைத்துக் கொண்டு நான் இங்கு சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். தெளிவாக தெரிந்த பின்னரும் படிப்பதிவெல்லாம் இங்குதான் இருக்க வேண்டும். தொடைத்துப்படக்கூடிய அறிவு அந்தன்னைக்கு அவ்வளவுதான், இங்கு நுழையக்கூடாது. இங்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்திகள் இதனிடமிருந்து அமைதியையும் உங்களுடைய வாழ்க்கையில் சுகமான அமைதியையும் இன்னும் சுகத்தையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். அந்த அகத்தியனுடைய அழகு முகத்தில் பிரதிபலிக்கும். அதுக்கு பொருள் என்ன? அகத்தின் அழகு முகத்தில் பிரதிபலிக்கும் என்று சொல்லும்பொழுது அதனுடைய பொருள் என்ன? முகம், கண்கள், மூக்கு, காது, வாய், அவ்வளவு. அது இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியின் தோற்றம், வெளிப்பாடு உங்களுடைய மனதின் சுமை நீக்கப்பட்டதை அறிவிக்கிறது. என் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது கண்கள், மூக்கு, காது எல்லாமே மாறுகின்றது, புதிய தோற்றமாக அமைகின்றது. நான் பார்க்கக்கூடிய பார்வையில் எனக்கு நன்மையும் தீமையும் தெளிவாக தெரியும். நான் கேட்கக்கூடிய அந்த காதுகளிலும் நன்மை தீமை தெளிவாக தெரியும். நான் நன்மையை விரும்பும் பொழுது நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன், தீமையை நான் புறக்கணிக்கின்றேன். அப்படியானால் உங்களுடைய மனதில் பெருமை நீக்கப்பட வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமை நீக்கப்பட வேண்டும். நான் போற்றப்பட வேண்டும் என்ற அந்த பெருமை நீக்கப்பட வேண்டும். நான் புகழப்பட வேண்டும் என்ற அந்த தற்பெருமையும் அகம்பாவம் நீக்க வேண்டும். அப்படியானால் இப்பொழுது மற்ற மனிதர்களும் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்கள் உங்களுக்கும் பாகுபட்டுவிடும். அதில் இருந்துள்ள குணங்கள் உங்களுக்கும் அந்த குணங்களுடைய சேர்க்கை, நன்மையான சேர்க்கை உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை இன்னும் உறுதிப்படுத்தும். வெறும் வெளிப்படையாக தட்டி கொடுத்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு உறுதிப்படுத்தி விடுறாங்களே, அப்படி இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை நீங்கள் தான் சாதிக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது நாளைய வாழ்க்கை. உங்களுடைய முயற்சி தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ கெட்ட வார்த்தை, சைத்தாங்களுடைய வார்த்தை. இதில் நாம் நாட்டம் கொண்டு என் பிள்ளைய நான் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்க்கு அனுப்புகிறேன். அதோடு அவன் தொலைஞ்சான். கல்வி கற்கும் பொழுதே அவனை நாம் சாகடித்து விட்டோம். அப்படியானால் கல்வி கற்க வேண்டாமா என்று கேட்பீர்கள். களவும் கற்று மறக்க வேண்டும். இந்த களவாணி படிப்பை படித்து மறந்துருங்க. எந்த காலமும் உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் அனுப்பும் பொழுது நீ உன்னை ஞானங்களோடு திருப்பி கொண்டு வரவனே. இந்த கலவான சந்தத்தை அவர்கள் அறிந்து உணர்ந்து வர வேண்டும். அதற்காக தான் அனுப்புகின்றேன். அதை கொண்டு அவர்கள் வாழ்வதற்காக அல்ல. எப்படி வந்துச்சு இந்த வார்த்தை கலவும் கற்று மதன்? இது ஒரு கலவாணி படிப்பு. அதை படிச்சுட்டு வாழணும்னு நினைக்காதீங்க. அதை மறக்கத்துக்காகவும், இந்த அசிங்கமும் அசுத்தமும் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தின் கூட என்பதற்காகவும், இந்த தரித்திரம் என்ற இந்த புத்தகம் என் வீட்டில் அது வாழ்க்கைக்காக துணையாக அமையக்கூடாது என்பதையும், இந்த மூளையோடு அது இயங்க வேண்டும். அன்றன்றைக்கு அவ்வப்போது துடைத்து படக்கூடிய அறிவு அவ்வளவுதான். கால் கழுவக்கூடிய அறிவு என்பதை அறிந்து கொண்டால் போதும். அதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட அசுத்தத்தை உங்களுக்கு தலையில் வைத்துக் கொண்டு நான் படித்து என்று கூற வேண்டாம். நிச்சயமாக அடுத்த நிமிடம் என்ன நிகழும் என்று உங்களுக்கு தெரியாது. நன்மையாக நிகழ வேண்டும். இறை உணர்வோடும் வானத்தின் ஈர்ப்பு சக்தியோடும் வாழ வேண்டும். பூமிக்கு அடிதனை அடுத்தக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு சக்தியில் நான் புதைகளை அறிந்துவிடுவேனே. அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. 57:1 வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். அவனுடைய தூய்மையை போற்றுகின்றன. நீங்கள் எந்த அளவுக்கு மனதில் உங்களுடைய அறிவை கொண்டு வராமல் நாளைய வாழ்க்கை என்றும் இல்லை என்று உள்ளட்சமுடையவர்களாக வாழ்க்கை முழுவதும் என் குழந்தைகளுக்காகவும் சந்தைகளுக்கும் வாழ வேண்டும் என்ற அந்த தேவையுடன், என் வாழ்க்கையை முடிந்துவிட வேண்டாமே என்ற பயத்துடன், சிறப்பாக அமைந்து என்னுடைய குழந்தைகளும் அந்த சிறப்பான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை கண்குளிர்ச்சியாகவும் இதயத்தின் குளிர்ச்சியாகவும் பார்க்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையை கொண்டு நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றான். எந்த நேரமும் உங்களுடைய இறைவனுடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டு மனிதனுடைய தொடர்பை அதிகமாக கொள்ளாதீர்கள். மனிதனுடைய அறிவை விட்டு விலகுங்கள். இப்பொழுது பயம் ஏற்படும். அறிவு இல்லை, படிப்பு நாம் நிராகரித்து விட்டோம், இனி என்ன செய்வது என்று. நான் படித்தேன், MBBSயும் படிச்சுட்டு எழவா போன MDயும் படிச்சுட்டு, அது 6 வருஷம் மனுஷங்களை கொலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் அதிகரிச்சுட்டு, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் படிக்கும் பொழுதே இது வேண்டாம் இறைவனே என்று கேட்டேன். இருந்த போதிலும் எனக்கு வேறு வழி இல்லை. என்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்தினரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் படிக்க வச்சு வீணா போயிட்டானேன்னு சொல்லாமல் வேண்டியும், எனக்கு ஒரு வழி வேண்டும், இது வேண்டாம், அவ்வளோதான். அதன் பிறகுதான் பல விதமான வழிகள் எப்பொழுது எண்ணினேனோ அப்பொழுது தோற்றமாகிவிட்டது. ஆனால் 6 வருஷம் நர்சிங்கம் தனியாக கட்டி அதில் தொழிலும் நடத்தப்பட்டது. தவறு செய்ய தெரிந்த பிறகு ஒரு வழி இல்லை, ஆனாலும் ஏற்றுக்கொண்டேன். எனவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இறைவனுடைய காரியமும் நிறைவேற துவங்கியது. இப்பொழுது நான் இங்கே வந்திருக்கின்றேன் கலவாணி படிப்பை விட்டுவிட்டு. உங்களுக்கு ஒரு உதாரணமாகத்தான், அந்த படிப்பு எவ்வளவு கெட்டதோ அதை அறியும் பொழுது எவ்வளவு நல்லதோ அது கைகூடி வருகிறது. சிந்தித்து பார்க்கக்கூடிய திறன் எதற்காக என்றால் நன்மையும் தீமையும் பிரிப்பதற்காக. அந்த நன்மைகள் இல்லாமல் நீங்கள் வாழ்விக்கப்படவில்லை, நானும் வாழவில்லை. தீமைகள் இவ்வளவு இருந்த போதிலும் நன்மைகளும் உரல ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதான் நான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாது, ஆனாலும் வேண்டும் என்று விரும்பின் காரணமாக உங்களுக்கு அர்த்தம் புரியாத ஒன்றை வேண்டினீர்கள். அது இறைவனிடம் நன்மையாயிற்று. நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மற்றபடி நீங்கள் இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்குறீங்க, வாயத்து கேட்குறீங்களே, அது எதுவும் இறைவனும் செல்வதில்லை. எந்த கதியும் இல்லாமல் இருக்கும்போது வாழ வேண்டும் என்று விரும்புகிறீங்க தெரியுமா? இப்போ உலகம் நீக்கப்பட்டு விட்டது. இறைவன் உங்களுடைய அந்த வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான். வாழ்க்கைக்கு நீங்கள் அச்சம் கற்பித்து, பொருள்களை கற்பித்து, மனிதர்களை கற்பித்து, இவர்கள் மூலமாக இவர்கள் மூலமாக நான் வாழ முடியும் என்ற எண்ணமெல்லாம் தோற்றுப்போய் நீங்கள் வரக்கூடிய இந்த நேரம் இன்னமும் இறைவன் கைவிடவில்லை. அந்த நேரம் வரையிலும் இறைவன் கைவிடவில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையை இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இறைவனுடைய அனுகிரகம் உங்களிடம் இருக்கின்றது, ஒவ்வொருடம் இருக்கின்றது. நான் அந்த அனுகிரகத்தை மட்டும் பார்க்கின்றேன். இவ்வளவு தீமைகள் இருக்கின்றன, ஒவ்வொருடமும் அதை புறக்கணிக்கின்றேன். அவ்வாறு புறக்கணிக்கும் பொழுது என்னுடைய தீமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன, தூய்மையாக்கப்படுகின்றன. வானங்கள் இறங்குகின்றன எனக்காக, சூழ்நிலைகள் உருவாகின்றன, தோற்றங்கள் எனக்கு நெருக்கமாகின்றன, என் வாழ்க்கை எனக்கு லேசாகிறது. அடுத்தவர்களுடைய குற்றங்களை நான் பார்க்காமல் அடுத்தவர்களுடைய நன்மைகளை மட்டும் பார்க்கின்றேன். குரலும் இருக்கின்றது, ஏதிலால் குற்றம் போல் சம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று நந்தாக்கிரமா தெரியுது. வெளிப்படையாக பார்க்கும்போது ஏதிலால் மற்றவர்களுடைய குற்றம் காண்பதை போன்று உங்களுடைய குற்றம் நீங்கள் காண்பீர்களானால் தீமைகள் மண்ணில் இருக்குமான்னு ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்தாக ஒன்று இருக்குது, ஏதிலார் நன்மைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அதனை நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளானால் இந்த பூமி சொர்க்கமாகிவிடாது. இவ்வளவுதான் மனிதனுடைய வார்த்தைக்கும் இறைவனுடைய வார்த்தைக்கும். ஒரு பகுதி நன்மை, அடுத்த பகுதி தெரியாது. சரி, இதை விட்டு நான் வேறு என்ன செய்யணும் வேணும். பிறகு இதனுடைய நன்மைகள் முன்பாக அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் வருணை சேர்ந்து உங்களுக்கு கதி இல்லை. தூய்மையாக்கத்தில் நாளைய வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான். நான் வச்சிருக்கிற பணம் நாளைக்கு உதவாது, நான் வச்சிருக்கிற படிப்பு நாளைக்கு உதவாது, நான் வச்சிருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய சுற்றங்கள், என்னுடைய நட்புறவுகள் எதுவும் நாளைக்கு உதவாது, அவ்வளவுதான், தூய்மையாகிவிட்டது. இல்லை, அவனை சேர்ந்து கதி இல்லை. எல்லாத்தையும் நம்பி எல்லாம் கைவிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் ஒன்றை சேர்ந்து கதி இல்லைங்கிற நிலைமை வரும். அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லுங்க, எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். எனக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் கூட உன்னத எடுத்துக்கணும் குடித்தா எனக்கு நல்லா இருக்கும், நானே எடுத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சுவாமிதி, எனக்கு நானே சுமையாக இருப்பவன், மற்றவர்களுக்கு உதவி செய்வேன். எவ்வளோ சொகுசாக வாழ்றாங்களோ அவங்களுக்கு பத்து பேர் வேலை செய்து வேணுமா, அவர் ஒருத்தர் போதுமா? தான் ஒருத்தனே எனக்கு எல்லா காரியமும் செய்ய முடியும்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? பணம் நிறையா இருக்குது, நாலு பத்து பேர் வேலையை வச்சுட்டு வாங்கிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? இவ்வளவு இருந்தும் பத்து பேர் உதவி செய்யப்படுது, உனக்கு சொந்தமானது வக்கில் மனம் வேண்டும். எனக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனம் வேண்டும். வானங்களும் பூமியும் இவை யாவும் இறைவனுடைய தூய்மையை போற்றுகின்றன. நாளைய வாழ்க்கையுடன் இல்லை என்ற அந்த தூய்மையை என்று ஆரம்பிக்கும் லேசானது. உங்களுடைய பணம் நிச்சயமாக உதவாது, உங்களுடைய தொழில் உதவாது, உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய அந்த பகுதியில் நீங்கள் வாழ வேண்டும் என்று முடியும் என்று எண்ணும் பொழுதெல்லாம் உங்களுக்கான கேடுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன, சந்தேகமே இல்லை. சமுதாயத்திலும் உங்களுக்கு பிடிச்சமானது நிகழாது. ஆட்சி அதிகாரங்களும் இறைவனிடமிருந்து மனிதர்களுக்கு கைமாற்றப்பட்டுவிடும். உங்களுடைய துச்சகனங்கள் இதற்கு மேல் கிடையாது. தண்ணீரும் கிடையாது, காற்றும் கிடையாது, உணவும் கிடையாது. நோய்கள் பெருகும், தடுப்பூசிகளும் பெருகும், ஆனால் அவை அனைத்துமே பக்க விளைவுகளில் உங்களை ஆழ்த்திவிடும். இன்னும் கேடுகள் அதிகமாகும். இந்த காற்று தப்பானது, முகமடி போட்டுக்கொண்டு காற்று உங்கள் காற்றை சுவைத்துக் கொள்ளுங்கள். நன்மையானது, வேறு வழி இல்லை. உங்களுடைய ஆட்சி அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் இப்போது நீங்கள் கீழ்ப்படுத்தி விடுங்கள், ஆனால் விருத்து கீழ்ப்படியுங்கள். நான் உங்களுக்காக மாற்றுகின்றேன், அவர்கள் இவர்களும் சண்டைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு வெறுக்கின்றீர்களோ அவ்வளவும் அந்த ஆட்சியாளர்களுக்கு பெரும் சாபக்கேடாக அமையும். நீங்கள் இறைவனை நம்பினால் மட்டும்தான் அது நடக்கும். நாளைய வாழ்க்கையிடம் இல்லை என்று நம்பும்போது மட்டும்தான் நடக்கும், மட்டுமே நடக்காது. ஆக இந்த தரிசனத்தை நாம் போட்டுக் கொள்கின்றோம், அது வேலை இல்லை, வழி இல்லை, சீக்கிரமே மாறும். இவர்களை சபித்து விடுங்கள், அவ்வளவுதான். அவன் மிகைத்தவன். இவ்விதமாக நீங்கள் வாடும்போது 57:1, அவன் மிகைத்தவன், உங்களுடைய அறிவியல்தான் மிஞ்சிய ஞானம் மிக்கவன், வானங்களிலிருந்து உங்களுடைய தேவைகளை உங்களுக்காக இறக்கி வருகின்றான். ஆக இன்றைய வகுப்பினுடைய சாராம்சம், நாளைய வாழ்க்கையிடம் இல்லை, மனிதனிடம் இல்லை, உன்னை தவிர கதி இல்லை என்று என்னுடைய வாழ்க்கை சிறப்பு மிக்க வாழ்க்கையாக மாறிவிட்டது. சரியா, இன்னைக்கு இந்த ஜலத்தை போட்டுக்கிடுவோம், வேறு வழி இல்லை.